මීළඟට ගරු ඉබ්‍රාන් මහරුෆ් මන්ත්‍රීතුමා ඔබතුමාට මිනිත්තු 10ක කාලයක්
තියෙනවා. නන්දි සභයි තලෙවර අවර්ගලේ, இன்று பார்லமெண்டத்திலே விவாதிக்கப்படுகின்ற குறிப்பாக இரண்டு அமைச்சு சம்பந்தமாக விவாதிக்கப்படுகின்ற இந்த சந்தர்ப்பத்தில் பொது நிர்வாக உள்நாட்டு அலுவல்கள், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சு, அதேபோன்று விளையாட்டுத்துறை மற்றும் இளைஞர் விவகார அமைச்சு சம்பந்தமான விவாதங்களிலே நான் குறிப்பாக எங்களுடைய திருகோணமலை மாவட்டத்திலே எப்பொழுதும் பேசப்படுகின்ற பிரதேச செயலகம் சம்பந்தமான விடயங்களை இந்த இடத்திலே பேசலாம் என்று நினைக்கின்றேன். குறிப்பாக திருகோணமலை மாவட்டத்தில் 11 பிரதேச செயலக பிரிவுகள் காணப்படுகின்றன. அதுடன் ஒரு உப பிரதேச செயலகமாக தோப்பூர் பிரதேச செயலகமும் காணப்படுகின்றது. குறிப்பாக 1975 ஆண்டுக்கு முன்னர் 11 கிராம சேவை பிரிவுகளை கொண்ட கொட்டியாற்றுப்பற்று பிரதேச செயலகம் காணப்பட்டது. அதிலிருந்து தெய்வத்த மற்றும் சேருவில கிராம சேவக பிரிவுகளை உள்ளடக்கிய சிங்கள மக்களுக்கான ஒரு சேருவில பிரதேச செயலகம் உருவாக்கப்பட்டது. மிகுதியாக காணப்பட்ட 9 கிராம சேவக பிரிவுகளையும் உள்ளடக்கி மூதூர் பிரதேச செயலகம் உருவாக்கப்பட்டது. அதன் பின்னர் 1998 மூதூர் பிரதேச செயலகத்திலிருந்து பிரித்து ஈச்சலம்பற்று கிராமம் சேவக பிரிவினரை மாத்திரம், அதாவது குறிப்பாக ஈச்சலம்பற்று கிராம சேவக பிரிவினை மாத்திரம் பிரித்து தமிழ் மக்களுக்கான வெறுகல் பிரதேச செயலகம் உருவாக்கப்பட்டது. 1975 முன்னர் 11 கிராம சேவக பிரிவுகளாக இருந்த பகுதியில் இருந்து வெறும் 3 கிராம சேவக பிரிவுகளை பிரித்து 2 பிரதேச செயலகங்கள் உருவாக்கப்பட்டுள்ளன. 8 கிராம சேவக பிரிவுக்கு 1 பிரதேச செயலகம் மாத்திரமே உருவாக்கப்பட்டுள்ளது. தற்போது மூதூர் பிரதேச செயலக பிரிவிலே 42 சேவக, அதாவது கிராம சேவக பிரிவுகள் காணப்படுகின்றது. சபைக்கு தலைமை தாங்குகின்ற உறுப்பினர் அவர்களே, இந்த தோப்பூர் பிரதேச, அதாவது உப பிரதேச செயலகம் சம்பந்தமாக தனியான ஒரு பிரதேச செயலகம் வேண்டும் என்ற கோரிக்கை எனது தந்தை மறைந்த காலம் சென்ற எம்இஎச் மாரூஃப் அவர்கள் ராஜாங்க அமைச்சராக இருக்கின்ற காலத்திலே 1989 காலப்பகுதியிலே அவரால் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. அதே போன்று 2007 முதல் 12 கிராம சேவக பிரிவுகளை உள்ளடக்கிய தோப்பூர் பிரதேச செயலகம் இயங்கி வருகின்றது. நாட்டில் புதிய பிரதேச செயலகங்கள் உருவாக்குவதற்கான முன்மொழிவுகள் இதுவரையும் 5 எல்லை நிர்ணய ஆணைக்குழுக்கள் உருவாக்கப்பட்டுள்ளன. அவை அனைத்திலும் தோப்பூர் தனி பிரதேச செயலகத்தினுடைய கோரிக்கைகள் விடுக்கப்பட்டிருந்தன. தோப்பூர் உப பிரதேச செயலகம் உருவாக்கப்பட்டதுக்கு பின்னர் நாட்டிலே 2 முறை புதிய பிரதேச செயலகங்கள் உருவாக்கப்பட்டுள்ளன. அதில் தோப்பூர் உள்ளடக்கப்படவில்லை என்பதை இந்த உயரிய சபையிலே மிக வேதனையுடன் நான் கூறிக்கொள்ளுகின்றேன். இத்தனைக்கும் தோப்பூர் என்பது மிகவும் பழமை வாய்ந்த ஒரு பிரதேசமாக காணப்படுகின்றது. இதற்கு 2 உதாரணங்களை என்னால் குறிப்பிட முடியும். ஒன்று, ஆங்கிலேயருக்கு எதிராக நடந்த போராட்ட காலத்திலே கிழக்கு மாகாணத்திலிருந்து அவர்களுக்கு எதிராக போராடிய 7 வீரர்களிலே சேகுதீதி என்ற வீரர் ஒருவர், அவர் தோப்பூர் பிரதேசத்தைச் சேர்ந்தவர் என்பதை இந்த இடத்திலே ஞாபகம் ஊட்டிக் கொள்ள வேண்டும். இரண்டாவதாக, அப்போதே இருந்த ஆங்கிலேய ஆளுநர் ராபர்ட் நாக்ஸ் குறிப்பாக மூதூர் விஜயம் செய்த பொழுது தோப்பூர் என்ற பிரதேசம் இருந்ததாக அவருடைய வரலாற்று நூல் ஒன்றிலே குறிப்பிடப்பட்டிருக்கின்றன. ஆகையால் இந்த தோப்பூர் பிரதேசம் என்பது ஒரு மிக பழமை வாய்ந்த பிரதேசம் என்பதற்கான ஆதாரங்கள் இன்று நிரூபிக்கப்பட்டிருக்கின்றன. இவ்வாறான ஒரு பழமை வாய்ந்த பிரதேசம் இன்னும் உப பிரதேச செயலமாக இருந்து வருகின்றது என்பது உண்மையிலே கவனிக்க, அதாவது ஒரு கவலையான ஒரு விடயமாக காணப்படுகின்றது. ஆகையால் எதிர்காலத்திலே இந்த உப பிரதேச செயலகத்தை ஒரு பிரதேச செயலமாக மாற்றுகின்ற நடவடிக்கைகளை அரசாங்கம் முன்னெடுக்க வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோளை இந்த இடத்திலே நான் முன்வைக்கின்றேன். அதே போன்று மேலும் திருகோணமலை மாவட்டத்திலே அமைந்துள்ள 11 பிரதேச செயலக பிரிவுகளிலே கிராம சேவர் எண்ணிக்கையையும் சனத்தொகையையும் சற்று பார்ப்போமானால் இந்த விடயத்தில் கூட சில புறக்கணிப்புகள் நடந்திருப்பதை போன்று இன்று உணரக்கூடியதாக காணப்படுகின்றது. குறிப்பாக கோமரங்கடவல பிரதேச செயலகத்திலே 10 கிராம சேவக பிரிவுகள் காணப்படுகின்றன. சனத்தொகை 8892. அதே போன்று பதவி சிரிப்புற பிரதேச செயலகத்தில் 10 கிராம சேவக பிரிவுகள் காணப்படுகின்றன. அங்கு சனத்தொகை 13,215 காணப்படுகின்றது. அதே போன்று சேருவில பிரதேச செயலகத்திலே 16 கிராம சேவக பிரிவுகளும் சனத்தொகை 16,319 காணப்படுகின்றது. முறைவெப பிரதேச செயலகத்திலே கிராம சேவர் பிரிவுகள் 10 சனத்தொகை 9,903 காணப்படுகின்றது. அதே போன்று வெறுகள் பிரதேச செயலகத்திலே 10 கிராம சேவக பிரிவுகளும் 15,270 சனத்தொகையும் காணப்படுகின்றது. அதே போன்றுதான் தம்பலகாம பிரதேச செயலகத்திலே 12 கிராம சேவ பிரிவுகளும் 33,551 சனத்தொகையும் காணப்படுகின்றது. அதே போன்று குச்சவெளி பிரதேச செயலகத்தில் 24 கிராம சேவக பிரிவுகளும் 42,577 சனத்தொகையும் காணப்படுகின்றது. அதே போன்று கந்தளாய் பிரதேச செயலகத்தில் 22 கிராம சேவக பிரிவுகளும் சனத்தொகை 56,557 காணப்படுகின்றது. அதே போன்றுதான் கிண்ணியா பிரதேச செயலகத்திலே 31 கிராம சேவக பிரிவுகளிலே 87,745 சனத்தொகையும், திருகோணமலையிலே 42 கிராம சேவக பிரிவில் 115,000 சனத்தொகையும், மூதூர் பிரதேச செயலகத்திலே 42 கிராம சேவக பிரிவுகளும் சனத்தொகை 77,247 காணப்படுகின்றது. மேலும் திருகோணமலை மற்றும் கிண்ணியா பிரதேச சேவக பிரிவுகளிலே தலா ஒரு நகரசபையும் ஒரு பிரதேசபையும் காணப்படுகின்றது. இப்புள்ளி விவரங்களை பார்க்கின்ற பொழுது திருகோணமலைக்கும் அதே போன்று கிண்ணியாவுக்கும் மேலும் ஒரு பிரதேச செயலகம் உருவாக்கப்பட வேண்டும் என்ற விடயம் மிகவும் தெளிவாக விளங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு நிலைப்பாட்டிலே காணப்படுகின்றது. ஆகையால் இங்கு காணப்படுகின்ற இந்த அதாவது தோப்பூருடைய உப பிரதேச செயலகத்தை ஒரு பிரதேச செயலகமாக தரம் உயர்த்துவதன் மூலம் மீண்டும் கிண்ணியா பிரதேசத்துக்கான ஒரு பிரதேச செயலகமும் அதே போன்று திருகோணமலைக்கான ஒரு பிரதேச செயலகத்தையும் உருவாக்குவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதை இந்த இடத்திலே நான் கூறிக்கொள்கின்றேன். அதே போன்றுதான் இந்த கிண்ணியா பிரதேசமானது அதிக சனத்தொகையையும் நீண்ட நிலப்பரப்பையும் கொண்ட ஒரு பிரதேசமாக காணப்படுகின்றது. கிண்ணியாவினுடைய சனத்தொகை சுமார் 100,000 கிட்டுதலான சனத்தொகையையும் 25,000 குடும்பத்தை கொண்ட ஒரு பிரதேசமாகவும் காணப்படுகின்றது. இதிலே 31 கிராம சேவக பிரிவுகளும் காணப்படுகின்றது. பல கிராம சேவக பிரிவுகள் அதிக சனத்தொகையை கொண்டுள்ள ஒரு பிரதேசமாக காணப்படுகின்றது. உதாரணமாக சொல்ல போனால் ஃபைசல் நகர் கிராம பிரதேச செயலாளர் பிரிவிலே சனத்தொகை 7,783 காணப்படுகின்றது. 3,000 மேற்பட்ட குடும்பங்கள் அந்த பிரதேசங்களிலே காணப்படுகின்றது. அதே போன்றுதான் அண்ணன் நகர், மௌருப் நகர், மாஞ்சோலை சேனை போன்ற கிராம சேவர் பிரிவுகளிலே அதிகமான சனத்தொகையினை கொண்ட பிரதேசங்களாக காணப்படுகின்றது. இன்று பொதுமக்கள் தமது தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக சுமார் 25 கிலோமீட்டர் தூரத்துக்கு அப்பால் இருந்து கிண்ணியா பிரதேச செயலத்துக்கு வர வேண்டியுள்ளது. பல பகுதிகளுக்கும் அதாவது போக்குவரத்து சேவையும் இல்லாத சந்தர்ப்பத்திலே இவர்கள் பல பிரச்சனைகளை இவர்கள் எதிர்நோக்குகின்ற ஒரு நிலைப்பாடு காணப்படுகின்றது. ஆகையால் இந்த நேரத்திலே அவர்களுடைய பணம் வீணாக்கப்படுகின்றன, நேர காலங்கள் வீணாக்கப்படுகின்றன. ஆகையால் இதை கருத்தில் கொண்டு கிண்ணியாவினுடைய பிரதேச செயலகத்தை உருவாக்குவதற்கான நடவடிக்கையை கௌரவ அமைச்சர் அவர்கள் முன்னெடுக்க வேண்டும் என்பதை இந்த இடத்திலே கூறிக்கொள்வதோடு கிண்ணியா பிரதேச உட்பட்ட பகுதிகளிலே 2 உள்ளூராட்சி சபைகள் அமைந்திருக்கின்றன. குறிப்பாக கிண்ணியா நகரசபை, கிண்ணியா பிரதேசபை என்பன அங்கே அமைந்து காணப்படுகின்றன. கிண்ணியா நகரசபை பகுதியிலே 17 கிராம பிரிவுகளும், கிண்ணியா பிரதேச சபையிலே 14 கிராம சேவக பிரிவுகளும் காணப்படுகின்றன. ஆகையால் இதை கருத்தில் கொண்டு இதற்கான தனிய பிரதேச செயலகம் ஒன்று அமைப்பது சம்பந்தமான விடயத்திலே நாங்கள் சென்ற அரசாங்கத்தின் மூலம் முயற்சித்தாலும் அது நிறைவேறவில்லை. அதனுடைய தொடர்ச்சியான செயற்பாடுகளை இந்த அரசாங்கத்தின் மூலமாக கௌரவ அமைச்சர் அவர்கள் முன்னெடுக்க வேண்டும் என்பதை இந்த இடத்திலே கூறிக்கொள்வதோடு நேரத்தை கருத்தில் கொண்டு இன்று இந்த தேர்தல் சம்பந்தமான பல விடயங்கள் பேசப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. இன்று இந்த தேர்தல் இன்று பிற்போடப்படுகின்ற அல்லது ஏதாவது ஒரு காரணத்தின் மூலமாக இந்த தேர்தலை நடாத்தாமல் இருப்பதற்கான செயற்பாடுகள் இன்று முன்வைக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. குறிப்பாக சபைக்கு தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, இன்று இந்த பாராளுமன்றம் ஒரு வேடிக்கை மிக்க ஒரு பாராளுமன்றமாக மாறியிருக்கின்றது. இன்று தேசிய பட்டியல் மூலமாக வந்தவர்கள் இன்று இந்த தேர்தலை நடாத்த மாட்டோம் என்று சொல்லுகின்றார்கள். இன்று அவர்கள் பாராளுமன்றத்துக்கு வருவதற்கு கூட ஒரு வருட காலத்தை அவகாசமாக எடுத்துக்கொண்டு ஒரு வருடம் கழிந்ததற்கு பின்னர் பாராளுமன்றம் வந்தவர்கள் இன்று சொல்லுகின்ற சொல்லுகின்றார்கள், இந்த தேர்தலை நாங்கள் நடத்த மாட்டோம், இந்த அறகலை இந்த போராட்டத்துக்கு நாங்கள் இடமளிக்க மாட்டோம் என்று சொல்லுகின்றார்கள். இன்று இவர்களுக்கு சொல்வதற்கான இந்த உரிமையை யார் வழங்கியது என்பதை இன்று இவர்கள் மறந்திருக்கின்றார்கள். இன்று இந்த அறகலின் மூலமாக, இந்த போராட்டத்தின் மூலமாகத்தான் இன்று இவர்கள் இந்த பதவியிலே அடைந்திருக்கின்றார்கள். இன்று இவர்கள் மக்களுடைய ஜனநாயகத்தை பேசுகின்றார்கள். இவர்களா இன்று இந்த தேர்தலை நடத்த போகின்றார்கள்? இன்று தேர்தலை நடத்தாமல் இந்த ஆளுங்கட்சியில் இருக்கின்ற சில பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு சந்தோஷத்தை வழங்க வேண்டும், அந்த
பதவியை
நீடித்து நிற்க வேண்டும் என்பதற்காக இன்று தேர்தலை நடாத்த மாட்டோம் என்று சொல்லுகின்றார்கள். ஆகையால் இன்று மக்களுடைய எந்த ஒரு வாக்கின் மூலமாக மக்கள் புறக்கணிக்கப்பட்டவர் இன்று தேசிய பட்டியலின் மூலம் வந்து இன்று தேர்தல் நடாத்த மாட்டோம் என்பது உண்மையிலே ஒரு வேடிக்கை மிக்க ஒரு நிகழ்வாக காணப்படுகின்றது. ஆகையால் தேர்தலை நடத்த வேண்டும் என்பதுதான் இன்று எல்லோருடைய எதிர்பார்ப்பாகவும் மக்களுடைய ஒரு எதிர்பார்ப்பாகவும் இருக்கின்றது. அதை நடத்துவதற்கான செயற்பாடுகளை இந்த அரசாங்கம் முன்னெடுக்க வேண்டும் என்பதை இந்த இடத்திலே கூறிக்கொள்கின்றேன். நன்றி.
மீலகட்ட கரு பிரேமநாத் துலவத் மெத்துமா புத்துமாட்ட மினித்து தாயக காலத்தின்
சுதி சம்பாபத்துமணி அததினே மீ அதால சீர்ஷியான் தெக்க மகே ஜீவித்தி தாமத் சம்பந்தை கிழக்கி ஓத் நிவரதி இக பத்தகின் குளம் திருஷ்டிக்கே லாபாலம் பார்லமெண்ட் மந்திரி வரை ஹட்டியிட்ட அனைப்பத்தின் கிரீடாவ பத்தின் கத்தாம மீ ரட்டே பூமியாக அவஸ்தாவில் ஜிம்னாஸ்டிக் கிரீடாவ இவகையும் கிரிக்கெட் மினிசூர் அங்கே சங்கமே சபாபதி வரை ஹட்டிட்டு தானட்ட மைதானே அப்பே லக்ஷ்மண் கிரியால மெத்துமாத்தமாய் எக் அவதியகி சபாபத்துமா ஏக்கம அது கதாகரன மே பலாத்பாலன சந்திரமே துல ஏ அதால தருண நியோஜனை சம்பந்தே எதிர்பார்க்கரு புத்திலே பணத் கெடும் பார்த்த மேக்கீனு காரா சியல்லம சகசம்பந்த கல கத்தாம கரு சபாபத்து மங்கிதரோ மகே ஜீவித்தே இத்தமத் வேதகத் அவஸ்தா வக்தமாய் அத தினே மே சுதேச கட்டித்து பலாத்பாலன அமாத்தியாசிய அயவசீசே வகேம கிரீடா யௌவன கட்டியுத்து அமாத்தியாசே அயவ மே திவன அவஸ்தாவை கதாவட்ட மே யோஜனாவட்ட கதாகரன் லபீம என விசேஷம் அது பூமியாக விழாவட்ட விபக்ஷ மந்திரிங்கே விஷால பிரஷ்னி அத்திப்ப சகே அத்திப்ப மே பலாத்பால மெத்திவரண சந்தே கல்தான வகின காரணே பெஹதிலி வகியன்னோனே அப்பி பிரஜாதந்திரவாதே கருகரண புத்கலு வேட்டி கிசிம அவஸ்தாவுக்கு மே சந்தே கல்தான அப்படி அவஸ்தாவே அட்னே மே சந்தே கல்தான கிசிம யோஜனாவாக மம கரலத்னே மம் பௌகிய அப்ரேல் மாசே திருபத் கருகு புத்தலிய பணத் கெடும் பதக்க திக்ம தமாய் தக்ம தமாய் அது வெனக்கோட்ட தேங் அது சமாஜ கத்திகாவ கத்திவேலா மே சீட விசுபாக தருண நியோஜனைய அப்ப கௌரு பிலிகன் அத்தியாவசியம் திபியுத்து அப்ப கௌரு பிலிகன் தத்திர அது நிர்மாண விழா தீரம் மிக சுவிசேஷி தத்துவதமாய் மீராட்டை ஜனாதிபதி துமா புத்தலிக பணத் கெடும் பதக் திருபத் கருவு மந்திரி வரைய கூட ஏ அதால மந்திரி வரையாகே யோஜனாவ கேபினெட் மண்டலிட்ட கினிஹில்லா ஹொந்ததையா புத்கலிக மனத் கருப்பதா பார்லிமெண்ட் வைத்து எதிர்பார்க்கிற எத்தி அத்தர எக்கி பனத் கருப்பதர் சகயோகி தாக்குமின் சமஸ்த தருண பிரஜாவே உன்னத்திய சா ஓங்கி அபிலாஷன் சாதனை கருகனி மே ஹெக்கி பரிசரையாக நிர்மாணே கிரிமே அரமுனேன் பலாத்பாலன ஆயத்தினை துள்ள தருண நியோஜனை வெடிக்கிரீம யோகிய பவ ஹந்துராகன திபே ஏ அனுவ பலாத்பாலன சந்த விமசீமே ஆஜாபனத்தை தண்ட பவத்தில் விதிதான பரிதி காந்தா நியோஜனைய சுரக்கின் ஆக்காரேட்ட பலமு நாம யோஜனா பத்திர அனுவ தோரா பத்கர கத்தியுத்து சபிக சங்கியா சீட் விசுபாக நோடு சங்கியாவாக திவர நாம யோஜனா பத்திர அனுவ தோரா எவியுத்து ஜாதிக சபிக சங்கியா சீட் விசுபாக நோடு சங்கியா தருண நியோஜித்தியான் பத்கிரிம சந்தாவன விதிவிதான சலஸ்வமின் பலாத்பாலன சந்த விமிசுமே ஆஜ்யா பணத்த சன்சோதனை விமிச கிரீடா யவுன கடுத்து அமைத்துமா திரிபத்கல யோஜனாவ அமாத்திய மல்லவகின் பிரதிபத்திய கொஷி அனுமத கரலாதி மே மே இத்தாமத் சாதனிய தத்துவா சாமானியம் புத்கலிய பணத் கெடும் பதக்கட மே பார்லிமெண்ட் துல ஹிடாசர அடுய் அப்ப அத வெனக்கோட மேகட மாம் நிவரபத் விசேஷம் மே මේ අමාත්‍යංශ දෙකේම මේ අයවැය විවාදයේ එක්වෙනකොට අද පැහැදිලිව කියනෝනේ ඡන්දේ කල් දානතු අපි ඔක්කොම එකහුව වෙලා මේ වෙනුවෙන් අවශ්‍ය ඉදිරි පියවර ගන්න ඕන කියන කාරණය. පැහැදිලිවම රණවිල වික්‍රමසිංහ ජනාධිපතිතුමා මේ සම්බන්ධයෙන් මේ දින ආශිර්වාද සම්බන්ධයෙන් ඔහුට මම මේ අවස්ථාවේ මගේ ප්‍රණාමය එක් කරන්න කැමතියි. ඒකම සුදේශ කටයුතු ඇමතිතුමා හිටි අගමැතිතුමත් එතුමාගේ බලත්පාලන අමාත්‍යංශය තුල ඒ ලේකම්වරය හරහා ඒ අවශ්‍ය විධිවිධාන මේ පනත සංශෝධනය කරගන්න අවශ්‍ය විධිවිධාන සලසල ඉතාමත් කඩිනමින් කටයුතු කරලා තිනවා. ඒ සම්බන්ධයෙන් ලේකම්තුමා ඇතුළු අගමැතිතුමාට මම ස්තුතිවන්ත වෙන්න ඕනේ. ඒකම ක්‍රීඩා කටයුතු අමාත්‍යතුමාට යවුණ කටයුතු අමාත්‍යතුමාට ප්‍රශාන්ත රණසිංහ මැතිතුමාට මේ සිතිලොම දෙනා එකහුව වෙලා මේක වියුතු දෙයක් හැට පිළිගත්ත නිසා තමයි අද මේ තරුණ නියෝජනය සඳහා මම විවර වෙලා තියෙන කියන කාරණය මේ දරු ස්වභාවය මම මතක් කරන්න කැමතියි. විශේෂයෙන්ම අද වෙනකොට මේ කියන කාරණා එක්ක අපි කතා කරනකොට මේ අපි පැහැදිලිවම කියන්න ඕනේ මේ ක්‍රීඩාව ගැන දිගටම කතා කරන්න ඕනේ. ක්‍රීඩාව ගැන කතා කරන්න මම අයිතියක් තියෙනවා ගරු සභාපතිනි මට. මොකද මට මතකයි 2017 මේ ලංකාවට ලැබිච්ච පළවෙනි පොදු රාජ්‍ය මල්ලිය ජිම්නාස්ටික් පදක්කම ගන්න නැමීබියාවට ගිය කණ්ඩායමේ කලමනාකරු හෙටට තමයි මම ගියේ. ඒවකට දයාසිරි ජයසේකර මහත්තය තමයි ඒ අදාළ අමාත්‍යතුරේ දරුවේ. අපි පුද්ගලිකව ගමන් වියදම් කරන්න ගියා. නැමීබියාවේදී අපේ දරුවා ලෝකට පදක්කමක් ලබා ගත්තා. අවුරුදු 70 ගානකට පස්සේ ගරු සභාපතිතුමනි ඒ කණ්ඩායම තමයි මේ ඔලිම්පික් යන්න වරන් ලැබපු ඒ දැරියත් අපේ කණ්ඩායම තමයි හිටියේ. හැබැයි මම කියන්න කනගාටුයි ඒ ක්‍රීඩා කරපු ඒ අය අවශ්‍ය ඒ ක්‍රීඩා උපකරණ එවැනි තත්ත්වයේ ක්‍රීඩා උපකරණයක් අදටත් ලංකාවේ නැහැ. අදටත් ලංකාවේ නැහැ. ඒ කියන්නේ අපේ ළමයින්ට ක්‍රීඩා කරන්න දක්ෂකම හැකියාව තියෙනවා. ඒ හැම වපසරියක්ම තියෙනවා. හැබැයි දක්ෂකම තිබ්බට ඒ අවශ්‍ය පහසුවන් සැලසිලා නැහැ. සභාපතිතුමනි පැහැදිලිව කියන්න ඕනේ මේ රටේ ක්‍රීඩාව ගැන කතා කරනකොට මේ රටේ සමස්ත ක්‍රීඩාව පුරා මේ ඉන්න ක්‍රීඩා සංගම්වල ඉන්න මුල් බහපු ජරා ජීර්ණ වෙච්ච මේ අය මේ සමස්ත ක්‍රීඩාව විනාශ කරනවා කියන කාරණේ පැහැදිලිව කියන්න ඕනේ. ඒක කියන්න මට පුළුවන් මොකද මම මේ පද්ධතිය තුල දන්න නිසා. පැහැදිලිවම දේශපාලඥයන්ට එහාට ගිය ජරා ජීර්ණ වෙච්ච පද්ධතියක් අද බිහි වෙලා තියෙනවා. ඒ නිසා තමයි අවුරුදු 15 20 10 15 මේ අය එකම සමහරලාට එකම සභාපතිතුමා 6-7 පාර පත් වෙලා තිනවා මේ ක්‍රීඩා සංගම්වල. ඒකේ ප්‍රතිඵලය ගත්තම අපි අද කතා කරනවා සාමාන්‍යයෙන් ජනාධිපති ඌරයක් වුණත් දෙපාරකට වැඩි ක්‍රියාත්මක වෙන්න ඕනේ නැහැ කියලා. හැබැයි බලමු NOC එක. ජාතික ඔලිම්පික් කමිටුව බලමු. පැහැදිලිවම ගත්තාම අද එයාට ලැබෙන මුදල් වලින් නියමිත පරිදි ක්‍රීඩාවට යොමු වෙනවා කියලා ප්‍රශ්නයක් තියෙනවා. අනිත් එක දොඩම් ගොඩ බෙදාගත්තා වගේ හැම එකම බදාගෙන ඉන්නවා. දැන් මම හිතනවා කොමන්වෙල්ත් ක්‍රීඩා උල්ල සම්බන්ධයෙන් අපිට වෙනමම සංගමයක් හදන්න පුළුවන්. කොමන්වෙල්ත් ක්‍රීඩා උල්ල කියන වෙනම දෙයක්. හැබැයි මේක මොකද කියන්නේ NOC එකෙන් ඔක්කොම පාලනය කරනවා. ඉතින් මේ හැම දෙයක්ම මේ දොඩංගොඩ වගේ බෙදාගත්තා ප්‍රශ්නේ නිසා තමයි අද ක්‍රීඩාවට මේ දත්ත නිර්මාණය වෙලා තියෙන කාරණය පැහැදිලිව කියන්න ඕනේ. ඒ නිසා මම විශ්වාස කරනවා මේ සියලුම දෙනා ක්‍රිකට් ක්‍රීඩා ආයතනය, ෆුට්බෝල් ෆෙඩරේෂන් එක, ඔය ඕනම ෆෙඩරේෂන් එක, ඔය හැමතැනම වෙලා තින්නේ පුද්ගලයා නියමිත පරිදි වෙනස් වෙලා නැහැ. මේ සිරුම දෙනා එකතු වෙලා කරන්නේ මොකද? ඇත්තටම පැහැදිලිවම ක්‍රීඩාවේ උන්නතිය වෙනුවෙන් තමන්ගේ කාලය වැය කරනවද, මුදල් වැය කරනවද ප්‍රශ්න තමයි තියෙන්නේ. අද ඒ අය නිවැරදිව කටයුතු කරනවද කියන ප්‍රශ්න තමයි තියෙන්නේ. ඒ නිසා මම හිතනවා මේ තරුණ ප්‍රජාවට ඉඩක් ලැබෙන්න, ඉදිරියට යන ලෝකෙ දිනන්න, ඒ ජයග්‍රහණය අත්කර ගන්න මම හිතන්නේ අපිට සිද්ධ වෙනවා. මේ අපි පහුගිය කාලේ පුරාවටම අපි ඇති කරගත්ත ක්‍රමවේද අපිට වෙනස් කරන්න, වෙනස් විදියට හිතන්න. එහෙම නැත්තම් මොකද වෙන්නේ? අපිට හැමදාම සිද්ධ වෙන්නේ මේ කියන දූෂණ වංචා ගැන කතා කර කර ඉන්න විතරයි. ඒ නිසා මම ආරාධනා කරනවා කරුණාකරලා ක්‍රීඩා අමාත්‍යතුමාට මේ කරන ක්‍රමවේද වෙනස් කරලා මේ යල්පැන ගිය පුද්ගලයෝ අයින් කරලා අලුත් ක්‍රීඩා පනතක් ඇති කරලා ක්‍රීඩා සංගම් සියලුම දේවල් විසිරුවලා අලුතෙන් මේ ක්‍රීඩාවට ආදරය කරන මිනිස්සු ටිකක් දාලා මේවා පාලනය කරගන්න. මොකද අපේ දරුවන්ට හැකියාව තියෙනවා. දරුවන්ට ඒ හැකියාව තියෙන නමුත් ප්‍රශ්නේ තියෙන්නේ
විදේශ මන්ත්‍රීතුමා ඔබතුමාට මිනිත්තු දෙකක කාලයක්
තියෙනවා. මව් සංගම් වලින් ලෝක මව් සංගම් වලින් ලැබෙන මුදල් ඍජුව ඒ මුදල් නිවැරදිව අපේ රටේ දරුවන්ට යනවද කියන ප්‍රශ්නේ තියෙනවා. මම හිතනවා සමහරු හිතනවා මේක මේ ඍජුව ඒගොල්ලන්ට ලැබෙන පෞද්ගලික මුදල් කියලා. මේක මේ රටේ ජනතාවට ලැබෙන මුදල්. ඒ නිසා මම ඉල්ලා සිටිනවා කරුණාකරලා මේව සම්බන්ධයෙන් අමාත්‍යංශයේ අවශ්‍ය අධීක්ෂණය කරන්න ඕනේ. ඒකම කෝප් එකට ගෙනලා මේ ගැන අහන්න ඕනේ. මොකද හේතුව මේවා කිසිම දෙයක් මෙරටේ ජනතාවට ලැබෙන දේවල් මිසක් ඔය ඉන්න නිලධාරීන්ට පුද්ගලිකව සාක්විධාගන් ලැබෙන උදල් නෙමෙයි. ඒ නිසා මේවා මේ සම්බන්ධයෙන් නිසි අවධානය යොමු කරන්න ඕනේ කියන කාරණය පැහැදිලිවම කියන්න ඕනේ. ඒකම අපි කවුරුත් දන්නවා අද මේ තරුණයෝ සම්බන්ධයෙන් ගත්තාම තරුණයෝ විශාල ප්‍රමාණයක් රට යනවා කියලා කියන වැත්ත. මොකද තරුණයෝ අපේක්ෂා කරන ජීවන තත්ත්වය අපේ රටේ නැති වුණාම වාහනයක් ගන්න ඉතාමත් යහමින් වාහනයක් ගන්න මුදලක් වියදම් කරන්න බැරි වුණාම තරුණයෝ පිටරට යනවා. හැබැයි ඒ කියන කාරණේ තුල අපිට සිද්ධ වෙනවා ඒ ඇයට තවදුරටත් විවෘත කරන්න මේ විවසායකත්වයේ විවෘත කරන්න පුළුවන් නම් බැංකුවකින් ණයක් ගන්න පුළුවන් තත්ත්වයක් විවෘත කරන්න පුළුවන් නම් අපිට මේ කාරණේ පැහැදිලිව අපිට සීමා කරන්න පුළුවන්. හැබැයි අද වෙලා තියෙන මොකද්ද? අද රාජ්‍ය ආයතනයට ගියාම වැඩක් කරනවට වඩා නොකරන තත්ත්වයක් තියෙන්නේ. අද සමහරලාට ඔන්ලයින් බිස්නස් කරන තරුණ විවසායක කොච්චර ඉන්නවද? ඒ ඇයට තාම අපිට හරියට ප්ලැට්ෆෝම් එකක් හදා ගන්න බැරිලා තිනවා මේ සල්ලි ටික ලංකාවට ගේන්න ක්‍රමයක්. ඒ නිසා මේවා වෙනස් කරන්න මේවා නීති හදන්න විවස්ථාදායකී අපිටත් ප්‍රශ්නයක් තියෙනවා. අපි හැම වෙලාවෙම මහ බැංකුවට කියලා ගුවාම මහ බැංකුවේ නිල ආරින් කොහම නැහැ මේක කරන්න බෑ කියලා අපිත් කටවහ ගන්නවා. අපිට සිද්ධ වෙනවා වෙනස් මේ තියෙන සාමාන්‍ය we have to think about the from the out of the box. එහෙම නැත්නම් අපිට මේක කවදාවත් කරගන්න හම්බෙන්නේ නැහැ. අපි හැමදාම අපිට PayPal මෙතන ගෙන්න ගන්න හම්බෙන්නේ නැහැ. අපිට පිටරටින් සල්ලි ගෙන්න ක්‍රමයක් අපිට ගෙන්න ගන්න හම්බෙන්නේ නැහැ. ඒ නිසා මම හිතනවා වෙනස් විදිහට හිතන්න ඕනේ. ගරු සභාපතිතුමනි අපි බොහෝමයක් දෙනෙක් කතා කරන්නේ සිස්ටම් චේන්ජ් එකක් ගැන.
ගරු මන්ත්‍රීතුමා ඔබතුමාගේ වෙලාව
අවසන්යි. සභාපතිතුමා අපි ඔක්කොම හිතන්නේ සිස්ටම් චේන්ජ් එකක් ගැන. අපි ඔක්කොම කියනවා ක්‍රමය වෙනස් කරන්න ඕනේ කියලා. නමුත් මම හිතනවා ක්‍රමය වෙනස් කරනවට වඩා අපි වෙනස් වෙන්න ඕනේ. ක්‍රම මොනතරම් තිබ්බත් වැඩක් නැහැ. ඒවා ක්‍රියාත්මක කර මිනිස්සු වෙනස් වුණ නැත්තම් ක්‍රම මොනතරම් හදුවත් වැඩක් නැහැ මිනිස්සු වෙනස් වුණ නැත්තම් අපි මිනිස්සු අඩුම තරමේ 105 10ක් වෙනස් වුණ නැත්තම් ක්‍රම මොනතරම් අනුලදුනත් වැඩක් නැහැ සිස්ටම් චේන්ජ් එකට කතා කරන සියලුම දෙනාට මම ආරාධනා කරනවා කරුණාකරලා සිස්ටම් චේන්ජ් එකට ඉස්සලා අපි 105 10ක් වෙනස් වුණොත් මේ රට හදන්න පුළුවන් කියලා බොහොම ස්තුතියි
මීළඟට ගරු ලක්ෂ්මන් කිරියල්ල මෙතුතුමා ඔබතුමාට මිනිත්තු 5ක කාලයක් තියෙනවා ඕඩර් ප්ලීස් ගරු මායන්ත දිසානගම තුමා මූල ආසනයට ගන්න
ගරු සභාපතිතුමනි ඇත්තෙන් මම කතා කරන්න නෙවෙයි හිටියේ නමුත් මගේ නම සදාන් වෙච්ච නිසා හිටපු ක්‍රීඩාපතිවරයෙක් හැටියට විශේෂයෙන්ම අපි කවුරුත් ආදරය කරන මේ ක්‍රිකට් ක්‍රීඩාව ගැන දැන් ඔබතුමා දන්නවා මම ඔබතුමාට පෞද්ගලික හමුවරමත් මේ කතාව කිව්වා අවුරුදු 15කට විතර කලින් ඉන්දියාවේ ක්‍රිකට් තිබ්බේ අපේ රටේ වගේ ඒ කියන්නේ ක්‍රිකට් පාලක මණ්ඩලය ව්‍යාපාරික කොටස් අල්ලගෙන ඒක පාලනය කරනවා ඉන්දියාවේ අවුරුදු 15කට 16කට කලින් මොකද්ද මේ ක්‍රිකට්ට ආදරය කරන්න ඇයි කිරුවේ ව්‍යාපාරික කොටස් අල්ලගෙන හිටියේ මේක ශ්‍රේෂ්ඨාධිකරණයට ඉල්ලුම්පත් දැම්මා දාලා කිව්වා මේ ක්‍රිකට් ක්‍රීඩාව මොකද ඉන්දියාවේ ඉතාමත් ජනප්‍රිය ක්‍රීඩාව මේ ව්‍යාපාරික කොටස් අල්ලගෙන ඉන්නවා මේකට මොනවාරි කරන්න කියලා වාසනාවට ක්‍රිකටර්ලා ආදරය කරන ශ්‍රේෂ්ඨාධිකරණයේ විනිශ්චයකාරවරයෙක් හිටියා. ඔහු මොකද කරුවේ ක්‍රිකට් පාලක මණ්ඩලය අත්හිටවලා විධායක නිලධාරියෙක් පත් කරුවා හිටපු ක්‍රීඩකයෙක්. ඕකට කිව්වා මාස 6ක් ඇතුළත මුළු ඉන්දියාවේම ඇවිදලා මේ උන්නතිය සඳහා ක්‍රිකට් පාලක මණ්ඩලය පත් කරන ක්‍රමය වෙනස් කරන්න ක්‍රිකට් ක්‍රීඩාවට ආදරය කරන මිනිස්සු තීරණ විදියට. ඉන්දියාවේ කෙරුවා පනත හදලා ශ්‍රේෂ්ඨාධිකරණයට ඉදිරිපත් කෙරුවා පිළිගත්තා මාසෙන් ඉලෙක්ෂන් එක තිබ්බා එදා ඉඳලා අද වෙනතෙක් කිසිම ව්‍යාපාරික පුද්ගලෙක් ක්‍රිකට් පාලක මණ්ඩලයට පත් වෙන්නේ ඔක්කොම ක්‍රිකට්ටට ආදරය කරන අය හිටපු ක්‍රීඩකයෝ ඉතින් විශාල පරිවර්තනයක් ඇති වුණා ඉන්දියාවේ IPL එකත් ඒ අස්සේ ගාවා මට මතකයි අවුරුදු 20කට කලින් ඉන්දියාවේ ක්‍රිකට් ක්‍රීඩාංගණවල තිබෙන ටකරන් ෂෙඩ් 20කට කලින් නමුත් අද හැම ක්‍රිකට් ස්ටේඩියම් එකකම තියෙන්නේ ඉතාමත් වැදගත් ඉතාමත් ලස්සන ක්‍රීඩාංගණ. ඉතින් මේක මම ඔබතුමාට කිව්වා මේක කරන්න කියලා. දැන් අපේ රෝහණ දිසාන මන්ත්‍රීතුමා අපේ මාතලේ අපේ අර්ජුන රන්තුක ගැන කතා කරනවා. ජාතික සභාවේ සභාපති ස්පෝර්ට්ස් කවුන්සිල් එකේ දැන් ප්‍රශ්නේ තියෙන්නේ මේකයි අර්ජුන රන්තුග නිසා තමයි අපේ ක්‍රිකට් ක්‍රීඩාව මෙච්චර ප්‍රචලිත වුණේ. අපිට සල්ලි එන්න පටන් ගත්තා. නමුත් එතුමාට පුළුවන් ද ක්‍රිකට් පාලක මණ්ඩලයේ සභාපති වෙන්න? පුළුවන්. මොකද මේ ඡන්ද දෙන ක්‍රමය අනුව ඔහුට බෑ. ඉතින් මම ඔබතුමාට කියන්නේ අර්ජුන වගේ කෙනෙක් ක්‍රිකට් පාලක මණ්ඩලයේ සභාපති වෙන්න ක්‍රමය හදන්න. ඒකයි ඉන්දියාව කරුවේ. ඉන්දියාව කරුවේ ඒකයි. ඉතින් මම ඊට වඩා කතා කරන්න බලාපොරොත්තු වෙන්නේ නැහැ. මට ඇත්ත වශයෙන්ම ක්‍රිකට් වලට සල්ලි එන්නේ අපි දින්නොත් විතරයි. අපි 96 දින නිසා තමයි සල්ලි එන්න පටන් ගත්තේ. දැන් ඊයේ පල්ලේකලේ ගහපු මැච් එක ඇත්ත වශයෙන්ම මට කඩකාටු හිතුණා. මම ඔබතුමාගෙන් අහනවා ඇයි මැතිව්ස් ටීම් එකට ගන්න නැත්තේ? දැන් ඊයේ ඇත්ත වශයෙන්ම මැතිව්ස් වගේ කෙනෙක් හිටියනම් මැද පෙළට. අපිට මැච් එක දිනන තිබ්බ අනිත් එක ලෝකෝසලාරයේ ඊළඟ රවුන්ඩ් එකට යන්න අපි ඊ ලකුද්දායක අපිට නැති වුණා. ඉතින් මේ ගැන ඔබතුමා කල්පනා කරන්න. පල්ලේකලේ ගැන මම සඳහන් කෙරුවේ ඔබතුමා දන්නවද දන්නේ නැහැ මගේ සම්බන්ධය පල්ලේකලේ ක්‍රිකට් එකට. 90 අවසාන භාගයේ කියන් හීලි ආව ලංකාවට ක්‍රිකට් ටීම් එකට. නూరు බැච්චයක් ගහන්නේ. එදා හමායා හෝටලේ තිබ්බ රාත්‍රි භෝජන සංග්‍රහයක් මට එදා කතාව කරන්න ඕන සිද්ධ වුණා. ආෆ්ටර් ඩිනර් ස්පීච් එකක් මණිකල් විහිළුවට වගේ කිව්වා එදා. ඒ කාලේ ක්‍රිකට් ගැව්වේ ටින්ටි ග්‍රවුන්ඩ් එකේ. ඒක අස්ගිරි මහා විහාරයට අයිති ඉඩමක්. අපි අස්ගිරි මහා විහාරයේ තමයි ඒක ක්‍රිස්තියානි පාසලකට උඩ දුන්නේ හොඳ දෙයක් නිසා. හැබැයි මම කතාව කරනකොට එදා කිව්වා හැමදාම මේ ටින්ටි ග්‍රවුන්ඩ් එකේ අපිට ක්‍රිකට් ගහන්න අලුත් ග්‍රවුන්ඩ් එකක් ඕන කියලා. ඔබතුමා මේක දැනගන්න එදා ඒ රාත්‍රී භෝජන සංග්‍රහයට තිලාන් විජේසිංහ ඇවිල්ලා හිටියා. තිලාන් විජේසිංහ කියන්නේ BOI චෙයාර්මන් එකයි. BOI චෙයාර්මන් ඔව් මගේ කතාව අහගෙන ඉඳලා පහවදා මට කතා කරලා කිව්වා මං පල්ලේකලේ අක්කර 15ක් දෙන්නම් පටන් ගන්න කියලා. ඉතින් ඒකයි ආරම්භය.
ඊට පස්සේ කාලය අවසන්.
අවුරුද්දකින් මාස කීපයකින් මගේ අපිටකම නැති වුණා. නමුත් පස්සේ ආපු කට්ටිය ඒක හරියට සාර්ථකව කෙරුවා. ඉතින් මේක තමයි ඉතිහාසය. ඒ වගේ දොළොවත්ත බන්දිතුමා ඉන්නවද?
නෝ.
දැන් ඔබතුමා කිව්වා අපි මේ තරුණ ප්‍රාදේශ සභාවලට අවශ්‍ය තරුණ නියෝජිතයෝ. දැන් ඔබතුමා අප්‍රේල් වල යෝජනාවක් ඉදිරිපත් කරනවා කිව්වා. නමුත් අපේ මහලේකම් ඔබතුමා දුන්න තොරතුරු අනුව ඔබතුමාගේ ප්‍රයිවට් මෙම්බර්ස් මොෂන් එක පෞද්ගලික මන්ත්‍රීවරු යෝජනා වෙලා තියෙන නොවැම්බර් වල.
It came before. It can has come before sir.
October.
Like October or something sir.
No, he's what is in November though.
So also time is up.
No. බලන්න 12 2021 නොවැම්බර් මාසේ 9 වෙනිදා.
We'll check and let you know, sir.
No.
Honorable Doliwatha, will you like to reply?
I mentioned the day which I presented to the parliament, sir. This is the gazetted date, sir. So I presented to the honorable speaker on April, sir.
Okay. Mama Uday ki huwe, Baba Uday ki huwe, Othwa hitiya, Baga kata wada aranju rada. Mama Uday ki huwe, Imtiyad Bhakir Bhakar Mettuba, April wala. Didas Vidya ke April wala, Othwa ke yojana wala, Samara yojana wala, kidi bat keruwa. Hari? නමුත් මම අදෝදේ දෝෂාරෝපණය ලක් කරුවේ දැන් එතුමාගේ යෝජනාව අප්‍රේල්, මිතුමාගේ යෝජනාව නොවැම්බර්. නමුත් අප්‍රේල් වල ඉදිරිපත් කරපු තරුණ නියෝජිතයෝ මේ ලයිස්ට් එකේ ඉන්න ඕන කියන එක ඉස්සරහට ගත්තේ නැහැ. අප්‍රේල් වල මිතුමාගේ යෝජනාව නොවැම්බර් වල ඉදිරිපත් කරපු එක පොඩක් ඉන්නකො නොවැම්බර් වල ඉදිරිපත් කරපු යෝජනාව අරගෙන සම්බන්ධ කරලා නීති කෙටුම්පත් දෙපාර්තමේන්තුවට ගිහිල්ලා කැබිනට් එකට ගියා. ඉතින් මේක බලවත් අසාධාරණයක්. මේ ලකුණු දාගන්න එපා අනවශ්‍ය විදියට. මොකද ඉම්තියාත් බාකිර් බාකර් මැතිතුමා තමයි ඉස්සෙල්ලාම පාර්ලිමේන්තුවට පෞද්ගලික මන්ත්‍රීවරුගේ යෝජනාවක් ගෙනාවේ මේ තරුණ නියෝජනයක් අවශ්‍යයි කියලා. මම අදෝදේ දෝෂාරෝපණය කෙරුවා රජයට. අප්‍රේල් වල ආපු පෞද්ගලික මන්ත්‍රීවරුගේ යෝජනාව කච්චරේ අත්තිට වල ඒක ලාච්චුවට දාලා මෙතුමා නොවැම්බර්වල ගෙට අපි යෝජනාව ඉස්සරහට අරන් ගිහිල්ලා දැන් කැබිනට් එකටත් ගිහිල්ලා තියෙනවා. අපි විරුද්ධ නැහැ.
I don't want to start a debate on this.
ඉතින් මං
Sir, time is also up.
බබා මම ගරු අග්‍රාමාත්‍යතුමා ඉදිරියේ මේ කතාව කිව්වා. ඉතින් මේ වගේ ලකුණු දාගන්න යන්න එපා. අපි තමයි දරුණියෝ. තන්වනේ ඉතියක් ගෙඩාවේ දැන් අදත් කිව්වේ ඔකනේ. අදත් කිව්වේ අපි තමයි තන්නෝ නියෝජනය ගැන කතා කරුවේ. අපි පරත් ඉදිරිපත් කරුවේ. මෙතුමාගේ පරත නොවැම්බර්. ඉන්ද්‍රියත් බාගින් බාගේ පරත අප්‍රේ. ඉතින් මේක බගද දෝෂාරෝපණය කරුවා. මේක කච්චරියක් වගේ.
පොයින්ට් සර් හට් එක
පොයින්ට්. ඉසෙල් ලැබු යෝජනා ලාච් වේදලා. මං කිව්වා කච්චරියක් කරන්න එපා පාර්ලිමේන්තුවේ කියලා. ඉස්සෙල්ලාම යෝජනාව ලාච් වේදලා නොවැම්බර් ගෙදර අපි යෝජනා ඉස්සරහට අරන් ලකුණු දාගන්න හදන්න එපා. එච්චරයි මට කියන්න තියෙන.
ස්තුතියි. ගරු වර්ණලියනගේ මන්ත්‍රීතුමා ඔබතුමාට ධන්යවාද. මන්ත්‍රීතුමාට මම තප්පර 30ක් දෙන්නම්.
මං හිතන්නේ මම ඉදිරිපත් කරපු කාරණේ ගැන විතරයි මම දන්නේ. ඒ එක්කම එතුමා එහෙම ඉදිරිපත් කළ දෙනවා ඒක එතුමාට ගෞරව කරන්න ඕනේ. මේක විශේෂයෙන්ම මම හිතන්නේ මේ එතුමා 53ක් ඉදිරිපත් කරලා තිබ්බා මේ ආයතන තුනටම. එතකොට මම මේ පළාත් පාලන ආයතන විතරයි ඉදිරිපත් කරේ. මොකද එතුව කායකත් ගැටුමක් නැතුව ඉතමත් ඉක්මනින් කරගන්න අවශ්‍යතාවය තමයි මම ඉල්ලීම කරේ. ලකුණු දාගන්න නෙමෙයි එතුමා ඉදිරිපත් කරන එතුමාට ගෞරවයක් තියෙනවා. හැබැයි මම පළාත් පාලන ආයතන නැති වෙච්ච එකයි ආරම්භ කරේ. එතුමා මං හිතන්නේ පළාත් සභාවටයි පාර්ලිමේන්තුවේ දෙකම දාලා තිබ්බා. එතකොට ඒක විශාල කතා බහක් ඇති වෙච්ච නිසා තමයි මේ මගේ වැඩෙන් පටන් ගත්තේ. එතුමටත් ගෞරව කරනවා. අපි මේක ඔක්කොම එකහුවලා කරමු. මට ලකුණු දාන උමනාවක් නැහැ. මේ වැඩේ වෙන්නයි ඕනේ.
ඔබ කියන්නේ
at least the government, the leader of the house and the prime minister should have called up Imperial Buckingham Palace and discussed it.
Sure.
They didn't do it. Last with them, man.
Yeah, I was also very much part and parcel.
Are you there?
Yes.
You are
there? Yes, sir.
Meva tuttu deke weda. Meva parliament uge enne bandana kachchiri ella wenawa hada me. Issellam wenna file ekak last with dala. Ewa karanne epa lakunu da gan.
Thank you, sir. Honorable Honorable Ninige.
පළාත් පාලන පළාත් සභා ක්‍රීඩා අමාත්‍යාංශයේ වැසීසේ වචන ස්වල්පයක් කතා කරන්න අවස්ථාව ලැබීම සම්බන්ධයෙන් මම සතුටු වෙනවා. ඇත්තරම ගරු සභාපතිතුමනි, අපි ප්‍රාදේශීය සභාවේ සභාපතිවරයෙක් විදිහට දේශපාලනේ පටන් ගන්න, ඒ වගේම පළාත් සභා මන්ත්‍රීවරයෙක් විදිහට, ඒ වගේම පාර්ලිමේන්තුව නියෝජනය කරනකොට මේ පළාත් පාලන ආයතන කියන කාරණය ඉතාමත් වැදගත්. මොකද අපි දකින්නවා ප්‍රාදේශ සභාවල වැඩ කිරීමේදී වර්තමානයේදී විශාල ගැටලු රාශියක් තියෙනවා. ගරු සභාපතිතුමනි, මේනකොට අපි දකින්නවා 2022 9/12 චක්‍රලේඛන 90 බඳවා ගැනීම සියලු දේවල් නවත්තලා තියෙන නිසා රාජ්‍ය පරිපාලන අමාත්‍යාංශයෙන් නිකුත් කළ දෙන චක්‍රලේඛනෙත් එක්ක කැබිනට් එකත් අනුමැතිය එක්ක ඒ නිසා මේ සභාපතිවරුන්ට පළාත් පාලන ආයතන වලට විශාල ගැටුම්කාරී ප්‍රශ්න රාශියකට උත්තර දෙන්න සිද්ධ වෙලා තියෙනවා. මොකද අපි දකිනවා මේ පළාත් පාලන ආයතන වල සනීප ආරක්ෂක කම්කරුවන්, මාර්ග කම්කරුවන්, ඒ වගේම මුරකරුවන් විශ්‍රාම යෑමේදී අලුතෙන් බඳවා ගැනීමේදී විශාල ගැටලුවක් තියෙනවා. ඒගොල්ලන්ට මුදල් ලබා දීමේදී විශාල ගැටලුවක් තියෙනවා. මොකද මේ ආර්ථික தත්ත්වෙත් එක්ක පළාත් පාලන ආයතනවල ලබා දීලා තියෙන ඩීසල් ප්‍රමාණෙත් එක්ක ඒගොල්ලන්ට තමන්ගේ වරිපරම් සීමාව තුළ ඩීසල් දීලා තියෙන ප්‍රමාණෙත් එක්ක මේ මිල ගණන් වැඩිවීම සම්බන්ධයෙන් ඩීසල් එක්කව කිරීමේ මේ කුණු එක්කව කිරීමේ ගැටලුවත් විශාල ගැටලුවක් විදිහට තියෙනවා. ඒ නිසා ඒ වගේම කම්කරුවන් බඳවා ගන්න තියෙන මේ කැබිනට් සංදේශෙත් එක්ක අලුතෙන් බඳවා ගැනීමේ ගැටලුත් එක්ක අලුතෙන් ඒ නිසා විශාල ගැටලු රාශියකට මුහුණ පාලා සිද්ධ වෙලා තියෙන නිසා මම හිතනවා අපේ රාජ්‍ය පරිපාලන අමාත්‍යතුමත් ඒ වගේම පළාත් පාලන විෂය කරන අපි ජානකවක් කුමරේතුමත් මේ ගැන විශේෂ අවධානය යොමු කළා. මේ කටයුත්තට විශාල ශක්තියක් ලබා දී කියලා විශ්වාස කරනවා. ඒ නිසා මම දැක්කා අපේ දොළවත්ත මන්ත්‍රීතුමාගේ යෝජනාව සම්බන්ධයෙන් කතා කරන්න ඕනේ. ඉතින්තරම එතුමා කිව්වේ පහුගිය කාලේ හිටපු ක්‍රීඩා මන්ත්‍රීතුමා තමයි මේ කැබිනට් සංදේශය ඉදිරිපත් කරේ කැබිනට් එකට කියලා. ඉතින් පහුගිය හිටපු ක්‍රීඩා මන්ත්‍රීතුමා තමයි මේ පෞද්ගලික පළාත් පාලන තනත විසිපහ තරුණ නියෝජනය විසිපහ වැඩි කරන්න ඕනි පලත කැබිනට් එකට ඉදිරිපත් කරලා තියෙන්නේ හිටපු ක්‍රීඩා ඇමතුමා කියලා. ඒ නිසා අපි දකිනවා මේ කැබිනට් එකට ඉදිරිපත් කරපු කියන කාරණයෙන්ම ගොනා හැරෙන්නේ පොල් පැලේ කන්න තමයි කියන කාරණේ අපි දකින්නේ. මොකද කැබිනට් පේපර් එක දාලා තියෙන කවුද කියන එක අපිට පැහැදිලි. එතකොට අපි දකින්නේ මේ අවශ්‍යතාවය මොකක් නිසාද කියන කාරණේ. ඒ වගේම ගරු සභාපතිතුමනි මට කියන්න ඕනි අපි දකිනවා මේ රටේ පත්වෙච්ච ව්‍යවස්ථාවෙන් පත්වෙච්ච ජනාධිපතිතුමාට බලයක් තියනවාද මේ රටේ මැතිවරණ කල් දාන්න කියන එක ගැන අපිට විශාල ගැටලුවක් තියෙනවා. ඒසම මම කියන්නේ මේ පළාත් පාලන ආයතන මැතිවරණය අනිවාර්යයෙන්ම අපි දකිනවා මැතිවරණ කමිෂන් එකේ බලය අනුව ලබන සතියේ අනිවාර්යම ඩේට්ස් ෆික්ස් වෙනවා. ඒ නිසා මේ දින වකවානු නියමානුකූල කරාම පස්සේ අනිවාර්යම මේ ජනාධිපතිතුමාට බලයක් නැහැ කියන එකයි මගේ තර්කය. මේ මැතිවරණේ කල් දාන්න. ඒ නිසා අපි අනිවාර්යයෙන්ම මැතිවරණයට මුණ දෙන්න සිද්ධ වෙනවා. එහෙම නැති වුණොත් එහෙම මේ සියලු දෙනාටම වගකීමෙන් බැහැර වෙන්න බෑ. මොකද අපි දකිනවා පළාත් සභාව අවුරුදු දෙම් අපේ තිබිච්ච සමරගම් පළාත් සභාව කල් දාලා අවුරුදු පහක් වෙනවා. එතකොට මේ පහ ඇතුළත විශාල මුදලක් අපි පළාත් සභාවෙන් හැම විටම වියදම් කරනවා. ඒස අනිවාර්ය ගෙවීම් විදිහට බිලියන 50කට ආසන්න මුදලක් ඔබතුමා දන්නවා බිලියන 50ක් නෙවෙයි බිලියන 502ක් බිලියන 502ක් පළාත් සභාවට අපි වියදම් කරනවා. හැබැයි ජානක ඇමතිතුමා දන්නා එතුමා මාර්ග ඇමතිවරයා විදිහට අපි පළාත් සභාව මන්ත්‍රීවරයෙක් විදිහට වැඩ කටයුතු කරනකොට විශාල වැඩ කොටසක් කරා. සා විශාල වැඩ කොටසක් කරන පළාත් සභාව අද අකර්මණ තත්ත්වරපත් වෙලා තියෙනවා. හැබැයි අපි මුදල් දෙනවා. බිලියන 502ක් කියන්නේ විශාල මුදලක් නඩත්තුව සඳහා. මේ අමාත්‍යංශර බිලියන මම දැන 9 ගානක් වෙන් කරනකොට බිලියන නේද 502ක් වෙන් කරනම පළාත් සභාවට. සා මේක විශාල අසාධාරණයක් අවුරුදු 5ක් තිස්සේ මුදල් වියදම් කරගෙන
මන්ත්‍රීතුමා උතුම් වෙලාවෙන් ගමන් ගන්න
මගේ නම සඳහන් කරා. මම හිතන්නේ මම කැබිනට් එකේ ඉදිරිපත් කරා කියලා එතුමා ඉදිරිපත් කරා කියලා කිව්වේ නෑ. ඔබතුමා වැරදි වැටීමකින් කතා කළේ. පැහැදිලිවම කියන්න ඕනේ මේ
නෑ
කැබිනට් එකට මම ඉල්ලීම කරේ අපි දන්නවා ඔබතුමත් දන්නවා පුද්ගලික 50 කෙටුම් පතක්
මන්තුමා වාදයකට යන්න ඕනේ මේ පැහැදිලි කිරීමක් වශයෙන්
කරා ඉල්ලනවා. ඔබතුමා අනිසා පැහැදිලි කරනවා ඔබතුමායි මම දෙන්නම දන්නවා පුද්ගලික 50 කෙටුම් පතක් මේ සභාවේ සම්මත වෙන්න දීර්ඝ කාලයක් යනවා. ඒ නිසා මම පුද්ගලිකව ජනාධිපතිතුමාව මුණ ගැහිලා මේකේ අවශ්‍යතාවය මම දන්නවා මේ මාර්තු මාසේ පළාත් පාලන ඡන්දය එනවා. ඒ නිසා මම ඒ නිසා පුද්ගලිකව ජනාධිපතිතුමා හම්බෙලා ඉල්ලීමක් කරා මේකට ආණ්ඩුවේ සහයෝගය ලබා දෙන්න පුළුවන් තරම් ඉක්මනට ඒක පාස් කරගන්න කියලා. මේක අපි ඔක්කොටම වැදගත් දෙයක්. මේ මැතිවරණය සීරිසුපයි
තමයි අපි ගමු ඔක්කොම පිටවෙලා. ගරු මන්ත්‍රීතුමා කතා කරන්න.
මන්ත්‍රීතුමා මම කිව්වේ ඔබතුමා කිව්වා කියලා ඔබතුමා කිව්වේ හිටපු ක්‍රීඩා ඇමතිතුමා කැබිනට් සංදේශය ඉදිරිපත් කළා කියන එකනේ.
ඔබතුමා කතා කරන්න මන්ත්‍රීතුමා.
ආරයි එනම් ප්‍රශ්නයක් නෑ ඔබතුමා මට ඇහුනේ ඒ ආකාරය ඒකයි මම කිව්වේ. එතකොට මොකද වෙන්නේ කියන කාර්යය අපි දන්නවා. ඒ නිසා මම කියන්නේ පළාත් සභාවට විශාල මුදලක් වියදම් කරනවා මේක අපරාධයක්. ඒ නිසා පළාත් සභාව මැතිවරණේ කල් දාලා තියෙනවා. මේකත් අනිවාර්යෙන් පවත්වන්න ඕනේ. මේක අපි දකිනවා දැන් අපිට මතකයි අපි පළාත් සභාවේදී මේ පළාත් සභාව මැතිවරණය වෙනස් කරන්න ඕනේ කියලා යෝජනාවක් ගිහලා පනත වෙනස් කරලා විශාල දෙයක් කරා. හැබැයි ඒ පනත වෙනස් කරා පමණයි හැබැයි මන්ත්‍රී සංඛ්‍යාවත් වැඩි වුණේ එදා ඒ වෙනස් කරපු යෝජනාවේ. එදා 450 ගානක් දැන් ඉන්නේ පළාත් සභා මන්ත්‍රීවරු. ඒ 450ම නැවතපත් කරන්න තමයි පළාත් සභාව මේ කටයුතු කරේ. ඒ එදා පනත සංශෝධනය කරේ. හැබැයි සීමා නිර්ණය නිසා ඒක කල් ගියා. හැබැයි අපිට වගකීමක් තියෙනවා. දැන් අවුරුදු දෙකමාරක් වෙනවා මේ සීමා නිර්ණයවත් අවසන් කරලා පළාත් සභාව තියන කටයුතු කරේ නැහැ. මේකේ දෙපැත්තර මේ වගකීම් වෙනවා. ඒ නිසා මම කියන්නේ අපි පළාත් සභාව හිටපු මන්ත්‍රීවරු විදිහට මේක විශාල අසාධාරණයක්. ඒ නිසා මේ පළාත් සභාවත් තියන්න බලවන් නම් ඒක තමයි අපේ වගකීම. මොකද අපි දකිනවා මැතිවරණ කමිෂන් එකට බිලියන 8ක් විතර මුදල් වෙන් කළා දිනවා ඊළඟ අවුරුද්ද සඳහා. ඒ නිසා මැතිවරණයක් තියන්න ඕන තරම් පුළුවන්කම තියෙනවා. ඒ නිසා අපි ඒ සම්බන්ධයෙන් තවත් දිගට කාරණා කතා කරන්න බලාපොරොත්තු වෙන්නේ නැහැ. ක්‍රීඩා මාත්‍යංශයෙන් සම්බන්ධිනුත් වචන ස්වල්පයක් කතා කරන්න තියෙනවා. මොකද විනාඩි 10ක් වෙන සුළු කාලයක් තියෙන්නේ. ඒ නිසා අපි සන්තෝෂ වෙනවා.
10ක් නෑ දැන් තව 4යි තියෙන්නේ.
තව අපි සන්තෝෂ වෙනවා රොෂාන් රන්සිං ඇමතුමාට ක්‍රීඩා අමාත්‍යාංශයේ බාර දීලා එතුමාට දැන් මම කියන්නේ මාසයක් වෙන කෙටි කාලයක් තියෙන එතුමාට අධීක්ෂණය කරන්න වෙලාවක් තිබුණ නැහැ පහුගිය කාලේ තිබිච්ච වාතාවරණෙත් එක්ක. ඒ නිසා අපි එතුමාට සුබපතනවා මේක නිසියාකාරයෙන් කරන්න ඕනි. ඒ වගේම ජාතික ප්‍රතිපත්තියක් ගරු ඇමතුමා මේක හදන්න ඕනි. එහෙම නැතුව ක්‍රීඩාව ඉස්සරහට ගෙනියන්න බෑ. ඒ නිසා අපි දැක්කා මේ පහුගිය කාල තුල ක්‍රීඩා කොට්ටාස මට්ටමින් පවත්වලා පළාත් මට්ටමින් පවත්වලා ජාතික මහා ක්‍රීඩාවලල පවත්වන්න නියමිතව තියෙනවා. මම හිතන ඔබතුමා අද ප්‍රකාශයක් කරයි මේ ජාතික ක්‍රීඩාවලල මේ අවුරුද්දේ පවත්වනවද නැද්ද කියන කාරණේ. මොකද මේකේ වැදගත්කම තියෙන්නේ නැෂනල් සර්ටිෆිකේට් එකක් ගන්න කෙනෙක්ට අපේ විශ්වවිද්‍යාලයකට ඇතුළත් වෙනකොට යම්කිසි ලකුණු මට්ටමක් ලැබෙනවා. හැබැයි ඒක ලැබෙන්නේ නැත්නම් ඒ ලකුණු මට්ටම ඒ දෙන්න බැරි වුණොත් එහෙම ඒ ළමයා ඒ ඒ දක්ෂතාවයක් තියෙන ක්‍රීඩකයාට ඒ උසස් අධ්‍යාපනය සඳහා කැම්පස් එකට යන්න බැරි වුණොත් එහෙම ඒකේ වගකීම අපි සියලු දෙනාට වෙනවා. ක්‍රීඩා ඇමතුම ඇතුළු මේ සියලු දෙනාට මේ තියෙන නිසා අනිවාර්යයෙන්ම මේ ජාතික ක්‍රීඩාවලල පවත්වන්න කියලා ඔබතුමාට යෝජනා කරනවා. ඒ වගේම ගරු අමාත්‍යතුමනි අපි දකිනවා ක්‍රිකට් සම්බන්ධයෙන් කතා කරා. ඒ වගේම මම සුබපතනවා අපේ ක්‍රිකට් කණ්ඩායමට පහුගිය ආසියානු කුසලාවේ කුසලාණය අපිට ලබා දීම සම්බන්ධයෙන් අපි නොයෙකුත් ප්‍රශ්න තියෙන්නේ නැති හැබැයි අපි ඒකට සන්තෝෂ වෙන්න ඕනේ. ඒ වගේම යුපුන් නබේකෝන් ලෝකේ ගත්තාන් පස්සේ තප්පර 10ට අඩුවෙන් දුවන්න පුළුවන් ඉන්නේ ලෝකෙම 169යි එක්කෙනෙක් ලංකාවේ. ඒ නිසා අපි තාමත් සන්තෝෂ වෙනවා. ඒ වගේම වොලිබෝල් නෙට්බෝල් කණ්ඩායම ජාතික ආසියානු කුසලතාව අපි දිනාගත්තා. ඒ නිසා අපි ඒකටත් අපි සන්තෝෂ වෙනවා. ඒ වගේම සුබපතනවා. ඒ වගේම ගරු සභාපතිතුමනි අපිට අමතක කරන්න බෑ ආර්.ජේ.කේ. කරුණානන්ද මැතිතුමා. ඔහුතුමා දන්නවා ඇති කරුණානන්ද මැතිතුමා කිව්වන් පස්සේ ලෝකේ ඔලිම්පික් ක්‍රීඩාවේ හොඳම පරාජිතයා. ඔබතුමාට මතකද අපිට දකින්නකොට ඇහි කඳුළු වෙනවා. ඒක තමයි ඇත්ත தත්ත්වය. මොකද අපි ක්‍රීඩකෙක් විදිහට අපිට ඒක හැංගීමෙන් එන්නේ. ඒ නිසා ඒ කරුණානන්ද මැතිතුමා අපිට මතකයි ජපානයේ දවසේ 69 නේද ඔලිම්පික් ක්‍රීඩාවලියේ දුවනකොට මීටර 10000 1064 මීටර 10000 දුවනකොට එතුමා රවුම් හතරක් තනියම දිව්වා. නේද? රවුම් හතරක් තනියම දුවලා අන්තිම රවුම දුනකොට මේ ස්ටේඩියම් එකේම නැගිටලා අපුඩි ගන්න තැනට ගෙනාවා. ඒ නිසා අපිට ඒක විශාල ආදර්ශයක් අරගෙන අපේ ක්‍රීඩාව නංවන්න එහෙම නැත්නම් රටට මේක විශාල ශක්තියක් කියලා මම දකින්න. මොකද ජපානයේ පෙළපත්වලක් තියෙනවා කියලා තමයි මේ අපි දන්නේ. ඒ නිසා ඒක අපිට විශාල ශක්තියක්. ඒ වගේම ගරු සභාපතිතුමනි
තව මිනිත්තු කාලයක්
තියෙනවා. ඒ වගේම සභාපතිතුමනි අපි දකිනවා ජාත්‍යන්තර ක්‍රීඩාංගන ක්‍රිකට් ක්‍රීඩාංගන තියෙනවා දඹුල්ලේ තියෙනවා. ඒ වගේම හම්බන්තොටත් තියෙනවා. ඒ නිසා මේ ජාත්‍යන්තර ක්‍රීඩාංගන හදලා මේවැ සෙල්ලම් නොකර තියෙනවා නම් ඒක විශාල ගැටලුවක් විදිහට මම දකිනවා. ඒ නිසා මේවැ ක්‍රීඩා පවත්වන්න ඕනේ. එහෙම ෆස්ට් ක්ලාස් ක්‍රිකට් ගස්සන්න ඕනේ. එහෙම නැත්නම් ඩිවිෂන් 1 ක්‍රිකට් ගස්සන්න ඕනේ. ඊට පස්සේ ස්කූල් ක්‍රිකට් වල ඒ ඩිවිෂන් ගහනවා නම් ඒව ගස්සන්න ඕනේ. මොකද මේවෙන් අපි ප්‍රයෝජනයක් ගන්න ඕනේ. මොකද දෙවන පෙළ අපි ක්‍රීඩාව නැංගුවේ නැත්නම් අපිට පළවෙනි පෙළක් හදාගන්න බැරි වෙයි. මේ සම්පත් වලින් උපරිම ප්‍රයෝජනය ගන්න අපි බලාපොරොත්තු වෙනවා. සමම කාලය අවසන් නිසා කතා කරන්න අවස්ථාවක් නැහැ. නමුත් ඇත්තටම අපේ ගරු ක්‍රීඩා ඇමතුමාටත් ඒ වගේම අපේ පළාත් පාලන පළාත් සභා අපේ ඇමතුවරු දෙපළටත් මේ අයවැයෙන් පස්සේ මේ ඉදිරි කාලය තුළ වැඩ කරන්න ධෛර්ය ශක්තිය ලැබේවා කියලා ප්‍රාර්ථනා කරමින් නිහඬව බොහොම
ස්තුතියි. බොහොම ස්තුතියි. ගරු තවරාජා කලේ අරසන් කරුබන්තුතුමා
தலைமை தாங்குகின்ற கௌரவ உறுப்பினர் அவர்களே, இன்றைய தினம் உள்ளூராட்சி மாகாண சபைகள் பொது நிர்வாகம் அதேபோன்று விளையாட்டுத்துறை இளைஞர் விவகாரம் போன்ற அமைச்சுகளுக்கு உடைய பாதிட்டுரை இந்த உயரிய சபையிலே நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த சந்தர்ப்பத்திலே உண்மையிலே பாராளுமன்றத்திலே இயற்றப்படுகின்ற சட்டங்களை அமுல்படுத்தும் அமைச்சுக்களாக பொது நிர்வாக அமைச்சுக்கில் வருகின்ற திணைக்களங்கள் அலுவலகங்கள் செயல்படுத்துகின்றன. அந்த செயற்பாடுகள் ஒவ்வொன்றும் விளைத்திறன் மிக்கதான செயற்பாடுகளாக சிறப்பாக முன்னெடுக்கிற பொழுது இந்த நாட்டிலே ஒரு சிறந்த நிர்வாக கட்டமைப்பு உருவாக்கப்படும். அதுதான் ஒரு சிறந்த ஆட்சிக்கு பொருத்தமான விடயமாக அமையும். அந்த அடிப்படையில் இந்த நாட்டிலே எவ்வாறுதான் சட்டங்கள் உருவாக்கப்பட்டிருந்தாலும் அது முறையாக நடைமுறைப்படுத்தப்படுகிறதா என்கின்ற கேள்வியும் இருந்து கொண்டுதான் இருக்கின்றது. குறிப்பாக பொது நிர்வாக உள்நாட்டு அமைச்சின் செயற்பாடுகளை எங்களுடைய மாவட்ட ரீதியாக நாங்கள் பார்க்கிற பொழுது பல பிரச்சனைகள் இருக்கின்றது. ஒரு மாவட்டத்திலே மாவட்ட அரச காரியாலயம் இருக்கும், பிரதேச செயலகங்கள் இருக்கும், பிரதேச சபைகள் இருக்கும், ஏனைய திணைக்களங்கள் எல்லாம் இருக்கும். ஆனால் எங்களுடைய அம்பாறை மாவட்டத்திலே நான் சொல்லப்பட்ட விடயங்களுக்கு விதிவிலக்காக கல்முனையிலே ஒரு பிரதேச செயலகம், அதுவும் வடக்கு பிரதேச செயலகம், 93 ஏழாம் மாதம் 29 தேதி அமைச்சரவை தீர்மானத்திற்கு அமைவாக இயங்கிக் கொண்டிருக்கின்ற அந்த பிரதேச செயலகத்தின் நிர்வாக நடைமுறையை முடக்குவதற்காக நிர்வாக ரீதியாகவே பல தடங்கல்கள் தொடர்ச்சியாக இடம்பெற்ற வண்ணம் இருக்கின்றது. இந்த நாட்டில் அந்த மாவட்டத்தை பொறுத்தமட்டில் தமிழர்கள் எந்த உயர் பதவிகளிலும் வர முடியாத சூழ்ச்சிகரமான செயற்பாடுகளை அரச அதிகாரிகள் மாத்திரமல்ல அரசியல்வாதிகளும் தொடர்ச்சியாகத்தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக நான் சொல்லப்படுகின்ற வடக்கு பிரதேசம் சம்பந்தமாக அண்மையிலே இந்த நாட்டின் மேன்மதங்கிய ஜனாதிபதி அவர்களும் பிரதமர் அவர்களும் ஒரு கணக்காளரை நியமித்து தருவோம் என்ற உத்தரவாதத்தை வழங்கியிருந்தார்கள். ஆனால் இட்டவரைக்கும் அந்த உறுதிமொழிகள் நிறைவேற்றப்படாமல் இழுத்தடிப்பு செய்து இருப்பதை நாங்கள் காண்கின்றோம். குறிப்பாக இந்த வடக்கு பிரதேசம் சம்பந்தமான சில விடயங்களை நான் பல தடவைகள் இந்த பாராளுமன்றத்திலே பேசியிருக்கின்றேன். அமைச்சர் அவர்களும் அதன் சம்பந்தப்பட்ட அமைச்சின் செயலாளர்கள் மேலதிக செயலாளர்கள் எல்லாம் இதை பொருட்படுத்துகிறார்களா என்பது ஒரு கேள்விக்குறியான ஒரு விடயம். ஏனென்று சொன்னால் அந்த வடக்கு பிரதேசத்தின் எல்லைக்குள்ளே இருக்கின்ற அரச காணிகளையும் அரச உடைமைகள் ஏனைய விடயங்களை கபலீகரம் செய்வதிலே மிக மோசமான நிர்வாக மோசடிகள் நடைபெற்றுக் கொண்டிருப்பது என்பதனை நான் பல தடவைகள் பேசியிருக்கின்றேன். அமைச்சர் அவர்களும் அது சம்பந்தமாக கவனம் எடுக்காத ஒரு சூழல் இருக்கின்றது. நான் ஒரு விடயத்தை மாத்திரம் சொல்லுகின்றேன். குறிப்பாக அந்த பிரதேசம் 29 கிராம சபையாளர் பிரிவுகளை கொண்டது. அதிலே கல்முனை பன்சி என்று சொல்லப்படுகிற கிராமத்திலே சிங்கள மக்களும் தமிழ் மக்கள் முஸ்லிம் மக்களும் வாழ்ந்து கொண்டிருந்தான் இருக்கின்றார்கள். ஆனால் சுனாமி அடித்த பிற்பாடு அங்கே ஒரு மாடி வீட்டு திட்டம் கட்டப்பட்டது. அந்த வீட்டு திட்டம் 2006 முடிவிட்ட வேளையிலே சிங்கள மக்களையோ தமிழ் மக்களையோ அந்த குடியேற்றத்திலே குடியமர்த்தாமல் தனியாக முஸ்லிம் மக்களை குடியமர்த்திருந்தார்கள். இங்கே காலை வேளையிலே உரையாற்றிய முன்னாள் உள்ளூராட்சி மாகாண சபைகள் அமைச்சர் எல்லா மதாவுல்லா அவர்கள் 100 பழமையான விடயங்களை பேசியிருந்தார். இந்த 100 என்பது இந்த நாட்டுக்கு தற்பொழுது பொருந்துமா? கல்முனையிலே 4 உள்ளாட்சி மன்றங்கள் இருந்ததாகவும் அதனை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று கூறியிருந்தார். அவர் 2011 உள்ளாட்சி மாகாண சபைகள் அமைச்சராக இருந்த பொழுது அவருடைய அக்கறை பெற்ற பிரதேசத்திலே 4000 வாக்காளரை கொண்ட ஒரு பிரதேச சபையை உருவாக்கி இருக்கின்றார். இந்த விடயம் இறுதியான விடயமா அல்லது அனைத்து சமூகங்களுக்கும் ஏற்படுத்தப்பட்ட விடயமா என்பதை நீங்கள் சிந்திக்க வேண்டும். இந்த கல்முனையிலே தொடர்ச்சியாக நடக்கின்ற அநியாயங்களை இந்த நாட்டின் ஜனாதிபதி அவர்களும் பிரதமர் அவர்களும் பாராமுகம் காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நாட்டிலே தமிழர்கள் ஒரு அமைச்சராக இருந்து நாங்கள் இந்த அரசாங்கத்தை நடத்தவில்லை. அவ்வாறான சூழலில் நாட்டில் ஏற்பட்ட சூழலை போர் சூழலை சாதகமாக பயன்படுத்தி எங்களை அடக்கி ஆண்டிருக்கிறார்கள் என்பதை நான் இந்த உயரிய சபையிலே சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். இந்த விடயத்தை நீங்கள் தொடர்ச்சியாக அனுமதிக்க முடியாது. இதற்கு ஒரு நீதி நியாயமான தீர்வுகள் வழங்கப்பட வேண்டும் என்பதனை இந்த உயரிய சபையிலே நான் சொல்லி வைக்க விரும்புகின்றேன். அந்த பிரதேசத்திலே நடக்கின்ற அநியாயங்களை நேரடியாக காண்பவன் என்ற விடயத்திலேயே தான் இதை சொல்லி வைக்க விரும்புகின்றேன். அடுத்தபடியாக இந்த உள்ளூராட்சி சம்பந்தமாக இந்த உயரிய சபையிலே பிரதேச சபையில் இருந்தவர்கள் மாகாண சபையில் இருந்தவர்கள் எல்லாம் பேசியதை நான் அவதானித்தேன். உண்மையிலே இந்த உள்ளூராட்சி மன்றங்கள் என்று சொல்லப்படுகிற அந்த நிறுவனம் ஒரு சிறந்த சேவையை மக்களுக்கு வழங்கக்கூடிய சகல அதிகாரங்களையும் கொண்ட ஒரு இடமாக அது இருக்கின்றது. அந்த அதிகாரம் கொண்ட அந்த சபையிலே வருகின்ற அரசியல் தலைவர்கள் ஒரு இதய சுத்தியோடு செயற்பட்டால் நிச்சயமாக சிறந்த சேவையை வழங்க முடியும். ஆனால் 2018 கொண்டுவரப்பட்டிருக்கிற இந்த புதிய உள்ளாட்சி மன்ற தேர்தல் முறையானது ஊழலை லஞ்சத்தை வளர்க்கக்கூடிய ஒரு தேர்தல் முறையாக இருந்து கொண்டிருக்கிறது. வட்டாரத்திலே போட்டி போட்டு வெல்லுகின்றவர் அந்த ஆட்சி அதிகாரத்தை செய்ய முடியாது. விதாசாரத்தில் வருபவர் காசை கொடுத்து உறுப்பினர்களை வாங்கி ஆட்சி அமைத்து அந்த உள்ளாட்சி மன்றங்கள் சீரழிந்து போகிற ஒரு நிலைமை இருக்கின்றது. இப்பொழுது ஒரு புதிய நடைமுறையை இந்த அரசாங்கம் கொண்டு வந்திருக்கிறது, புதிய உள்ளூராட்சி எல்லை நிர்ணயம். உண்மையிலே எங்களுக்கு அது பாரபூர்வமான விளைவுகளை ஏற்படுத்தும். நீங்கள் 8,000 இருக்கின்ற உள்ளாட்சி மன்ற உறுப்பினர்களை 4,000 ஆக்க திட்டம் போட்டிருக்கிறீர்கள். நீங்கள் விதாசாரத்திலே வருகின்ற அந்த உறுப்பினர்களை நீங்கள் நிறுத்துங்கள். வட்டாரதியாக வருபவர்களுக்கு முன்னுரிமை வழங்கி அந்த சபைகளை சிறந்த முறையிலே எதிர்காலத்திலே சிறப்பாக வழிநடத்துவதற்கு நீங்கள் உதவிகளை செய்ய வேண்டும். இன்று உள்ளாட்சி மன்ற காலங்கள் முடிந்தும் ஒருவரிடம் நீடித்து மீளவும் நீடிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை நீங்கள் வழங்கக்கூடாது. இந்த உள்ளாட்சி மன்ற சபைகளிலே நீண்ட காலமாக தொண்டர் அடிப்படையில் பணியாற்றுகின்றவர்கள் இதுவரையும் அவர்களுக்கு நிரந்தரமான ஒரு நியமனங்கள் வழங்கப்படவில்லை. ஆனால் இந்த நாட்டிலே 2020 ஆட்சி பீடம் ஏறிய இந்த அரசாங்கம் 100,000 தொழில் வாய்ப்பு என்று சொல்லி ஒவ்வொரு பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் அது ஆளுந்தரப்பாக இருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு மாத்திரம் தேவையான நியமனங்களை நீங்கள் வழங்கியிருந்தீர்கள். அவர்களுடைய கடமை என்ன, அவர்களால் இந்த நாட்டுக்கு கிடைக்கின்ற நல்ல விடயங்கள் என்ன என்பதனை உங்களால் சொல்ல முடியுமா? ஆனால் இந்த உள்ளூராட்சி மன்றங்களிலே நீண்டகாலமாக அந்த பணிகளை செய்கின்ற அந்த ஒப்பந்த அடிப்படையில் அல்லது நாட்கூறி அடிப்படையில் நீண்டகாலமாக பணியாற்றுபவர்களுக்கு இதுவரைக்கும் இந்த அரசாங்கம் நியமனங்களை வழங்கக்கூடிய எந்த சந்தர்ப்பத்தையும் வழங்கவில்லை. அவர்களுக்கு நிச்சயமாக நீங்கள் எதிர்காலத்திலே இருக்கின்ற உள்ளாட்சி மாகாண சபைகளுக்கு பொறுப்பாக இருக்கின்ற அமைச்சர்கள் விரைந்து நடவடிக்கை எடுத்து அவர்களுக்குரிய நியமனங்களை நீங்கள் வழங்க வேண்டும். அதேபோன்று எங்களுடைய மாகாண சபை
மாகாண சபை
உண்மையிலே ஒரு அதிகார பகிர்வு என்ற அடிப்படையில் கொண்டுவரப்பட்ட இந்த மாகாண சபை என்பது இட்டவரைக்குமாக இந்த மாகாண சபை தேர்தலை பற்றி யாருமே சிந்திக்காமல் இருப்பது என்பது மிகவும் மனவேதனையான ஒரு விடயம். ஏனென்றால் இந்த நாட்டில் சிறுபான்மையினராக இருப்பவர்கள் ஒரு ஜனாதிபதியாகவோ அல்லது பிரதமராகவோ வர முடியாது. ஆனால் இந்த மாகாண சபையிலே எங்களுடைய பிரதேசங்களை எங்களுடைய மாகாணங்களை ஆளக்கூடிய அந்த அதிகாரம் அதன் மாத்திரம்தான் இருக்கின்றது. அந்த அடிப்படையில் அதிகார பகிர்வின் மூலமாக இந்த மாகாண சபை தேர்தலை விரைந்து நடத்தி இந்த மக்களுடைய ஜனநாயகத்தை நீங்கள் மேலோங்க செய்ய வேண்டும். அதனூடாக இந்த மாகாண சபை நிர்வாகத்தை சிறப்பாக முன்னெடுக்க முடியும். ஆனால் இன்று அனைத்து அதிகாரங்களையும் ஆளுநர் கைகளிலே ஒப்படைத்து இங்கு ஒரு அதிகாரமிக்க ஒரு நிர்வாக நடைமுறை இருந்து கொண்டிருப்பது உண்மையிலே மனவேதனையான ஒரு விடயம். ஜனநாயக ரீதியாக தேர்தலை நடத்தி மக்கள் பிரதிகளை அமர்த்த வேண்டிய அந்த மாகாண சபையிலே
ஆளுநர்களின்
அதிகாரம் மேலோங்கி உண்மையிலே மனவேதனையான ஒரு விடயம். எனவே விரைவாக இந்த தேர்தல்களை நீங்கள் நடத்த வேண்டும் என்று இந்த உயரிய சபையிலே நான் கூறிக்கொள்வதோடு எனக்கு ஒரு நிமிடம் தர வேண்டும். உண்மையிலே இந்த நாட்டின் ஜனாதிபதி அவர்கள் தேசிய பிரச்சினைக்கு தீர்வு காண வேண்டும், அதுவும் சுதந்திர தினத்துக்கு முன்னதாக அந்த விடயத்தை கையாளுவேன் என்று சொல்லியிருக்கின்றார். உண்மையிலே நாங்கள் சந்தோஷமாக வரவேற்கிறோம். இந்த நாட்டிலே ஒரு நிலையான சமாதானத்தை கட்டி எழுப்புங்கள், அப்பொழுதுதான் இந்த நாடு முன்னேறும் என்கின்ற அந்த கருத்தினையும் கூறி நாங்கள் இந்த சமாதான நடவடிக்கையை 100% ஒத்துழைப்பு வழங்குவோம் என்கின்ற கருத்தையும் கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.
பூமி சுதி.